சங்கநாதம் பாடல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
வணக்கம் அன்பான நேர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 28 திகதி, எம் தமிழுக்கு மாசி திங்கள் 16 நாள். இஸ்லாத்திற்கு ஹஜ்ரி 1441, ரஹாப் 3, விஹாரி வருடம் வெள்ளிக்கிழமை. சங்கநாதம் வானொலியை பிளானட் எஃப்எம் அலைவரிசையிலும் ஆஸ்திரேலியாவில் இருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உறங்காது உலகத் தமிழர்களோடு உறவாடும் உரிமைத்தோழன் இன்பத்தமிழ் ஒளியிலும் செவிமடுத்துக் கொண்டிருக்கும் அன்பான நேர்களே, இன்றைய முதல் நிகழ்ச்சியை ஓர் இனிய பாடல் ஒன்றுடன் ஆரம்பிப்போம். மதங்களுக்கெல்லாம் பொதுவாக்கி மனங்களுக்குள் மறக்கப்படாதிருக்க ஒரு குரலுடன் ஒரு குரல் ஒன்றிப்பாகிறது.
கூற்றம் பூதித்தலும் கை கூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு
தவம் செய்வதால் பெறத்தக்க ஆற்றலை பெற்றவர்களுக்கு காலனை வெற்றி பெறவும் கை கூடும்.
நேர்களே, அடுத்ததாக நச்சிந்தனை ஒன்று தருகின்றார் திரு ராதாகிருஷ்ணன் சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
வானலையில் தவழ்ந்து உங்கள் காதுகளில் தேனாக பாய்ந்து கொண்டிருக்கும் சங்கநாதம் வானொலியின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தினை சொல்லிக்கொண்டு, வெள்ளிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் எங்களுடைய இந்த வானொலி நிகழ்ச்சியிலே நச்சிந்தனைகளை கூறுகின்ற இந்த நேரத்திலே, இலங்கையின் யாழ்ப்பாணத்தின் நல்லைநகர் ஆறுமுக நாவலரை பற்றி 2 நிமிடங்கள் உங்களோடு சிந்திக்கலாம் என்று நினைக்கிறோம். சைவமும் தமிழும் நலிவுற்று கிறிஸ்தவ மத அடக்குமுறைக்கும் ஆங்கில ஆக்கிரமிப்புக்கும் ஆட்பட்ட காலகட்டத்தில் யாழ்ப்பாணம் நல்லை நகரில் கந்தப்பிள்ளை சிவகாமி அம்மை தம்பதியினருக்கு அருந்தவ புதல்வராக 1822 மார்கழி 18 திகதி பிறந்தவர் ஆறுமுக நாவலர். இவரது பிள்ளை திருநாமம் ஆறுமுகம் பிள்ளை என்பதாகும். சிறந்த ஆசான்களிடம் தமிழ் இலக்கியம், இலக்கணம் மற்றும் சமய இலக்கியங்களை கற்றுத்தேர்ந்தார். மத்திய கல்லூரி என்று இப்போது வழங்கப்படும் பெஸ்லியன் மிஷன் கல்லூரியில் தனது கல்வியை கற்றார். தன்னுடைய 19வது வயதில் இதே கல்லூரியில் ஆசிரியரும் ஆனார். இவரது ஆங்கில தமிழ் புலமையை கண்ட பீட்டர் பெர்சிவல் என்ற கல்லூரி நிர்வாகி இவரை கொண்டே கிறிஸ்தவ மத வேத நூலான பைபிளை தமிழில் மொழிபெயர்த்து பதிப்பித்தார். எனினும் நாவலர் சைவ மக்கள் வலிந்து மதமாற்றம் செய்யப்படுவதை கடுமையாக எதிர்த்தார். கல்வி அறிவு, தெய்வ நெறி, சமூக ஒழுக்கம் கொண்ட சமுதாயம் ஒன்றை கட்டியெழுப்புவதே அவரது தலையாக குறிக்கோளாக இருந்தது. இதற்காக அரும்பாடுபட்டு சைவ பாடசாலைகளை யாழ்ப்பாணத்திலும் சிதம்பரத்திலும் தொடங்கினார். அச்சுக்கூடங்களை சிதம்பரத்திலும் யாழ்ப்பாணத்திலும் நிறுவி அழியும் நிலையிலிருந்த அரிய சங்க இலக்கியங்களை, இலக்கணங்களை, நிகண்டுகளை, நீதி நூல்களை பதிப்பித்து வெளியிட்டார். கிறிஸ்தவ மத கண்டன நூல்களையும் வெளியிட்டு அரும்பணி புரிந்தார். இவர் பதிப்பித்த நூல்கள் 63. சமய விழிப்புணர்வூட்ட பிரசங்க முறையை அறிமுகம் செய்தார். தமிழகத்தில் திருவாவடுதுறை ஆதீனத்தில் பிரசங்கம் நிகழ்த்தினார். இவரின் பிரசங்க திறமையை மெச்சிய ஆதீனம் இவருக்கு நாவலர் என்ற பட்டம் வழங்கி கௌரவித்தது. அன்று முதல் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் என கௌரவமாக அழைக்கப்பட்டார். சைவ பிள்ளைகளை நல்வழிப்படுத்த பல நூல்களை இலகு தமிழில் வெளியிட்டார். அவற்றுள் பாலபாடம், சைவ வினாவிடை, ஆத்திசூடி, கொன்றைவேந்தன் என்று பல நூல்கள் உள்ளடங்குகின்றன. பல அறிஞர்களாலும் போற்றப்பட்ட இவரை பற்றி தமிழ் அறிஞரான சீவை தாமோதரம் பிள்ளை அவர்கள், நலைநகர் ஆறுமுக நாவலர் பிறந்திலரேர், சொல்லு தமிழெங்கே சுருதி எங்கே, எல்லாரும் ஏத்தும் புராண ஆகமங்கள் எங்கே, பிரசங்கமெங்கே, ஆத்தன் அறிவெங்கே அறை என்று போற்றி புகழ்கிறார். வாழ்க ஆறுமுக நாவலர் நாமம், ஓங்குக அவர்தம் புகழ். நன்றி, வணக்கம்.
தேடல். பிரபல ஊடகவியலாளரும் சமூக சேவையாளரும் சமாதான நிதுவனமாகிய செந்திரத்தம் செல்வர் திரு தில்லியர் வர்ணகுலசிங்கம் அவர்களின் ஆக்கத்தை உங்களுக்கு தருகின்றார் திருமதி ஞானகி பாஸ்கரன் அவர்கள். வணக்கம்.
வணக்கம். இன்று சங்ககால பெண்களுக்கு சம உரிமை இருந்ததா என பார்ப்போம். உலகில் முதன் முதலில் தோன்றியது தமிழர் நாகரிகம். மனிதர்கள் நிர்வாணமாக காட்டுமிராண்டித்தனமாக வாழ்ந்த காலத்தில் தமிழர்கள் உயர்ந்த நிலையில் வாழ்ந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள். சங்ககால தமிழகம் பெண்மையை போற்றி வந்துள்ளது. ஆணுக்கு நிகரான மதிப்பை பெண்களும் பெற்றிருந்தனர். இடைக்காலத்தில் ஏற்பட்ட விளைவுகள்தான் பெண்களை அடிமையாக்கியது, அவர்களின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையிட்டது. தொல்காப்பியம் பெண்களுக்கு உரிய குணங்களாக 4 பண்புகளான அச்சமும் நாணும் மடனும் ஒன்றுதல் நிச்சமும் பண்பாட்டுரிய என்கிறது. பெண் தியாகத்தின் மறுவடிவம் பெற்றோருக்காகவும் கணவருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் தன் சுகதுக்கங்களை மறந்து அவர்களின் விருப்பமே தன் விருப்பமாக நினைவில் கொண்டு இயங்குகின்றாள். தொல்காப்பியர் பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கருணம் என்கிறார். சமுதாயத்தில் சில குறைகள் ஏற்பட்ட பொழுது சான்றோர்கள் ஒன்று கூடி சில கருணங்களை யாத்தனர். அன்றைய சமுதாயத்தில் ஒரு பெண்ணுக்கு கணவனே சமூக பொருளாதார கலாச்சார பாதுகாப்பாக அமைய முடியும் என்று கற்பு கோட்பாடு உணர்த்துகிறது. இதனால்தான் குடும்பத்திலும் சமூகத்திலும் ஆணின் ஆதிக்கம் ஓங்கியது என்று சிலர் குற்றம் சாட்டுகிறார்கள். இவர்களின் குற்றச்சாட்டில் நியாயமில்லை. சங்ககால சூழ்நிலையை நாம் அறிய வேண்டும். மக்கள் வேறு நாடுகளில் விலங்குகளாக வாழ்ந்த காலத்தில் தமிழர்கள் நாகரிகமாக வாழ்ந்தார்கள். அதனால் தான் சில விதிமுறைகளை உருவாக்கினார்கள். பெண்ணின் பெருந்தக்க யாவுளக்கற் பெண்ணும் திண்மை உண்டாகப் பெறின் என்றார் திருவள்ளுவர். கற்புடைய மனைவி ஒருவனுக்கு கிடைத்தால் அதைவிட சிறந்த செல்வம் அவனுக்கு வேறில்லை. கண்ணகி பாண்டிய மன்னனை அவைக்கு அழைத்து நீதி கேட்டாள். பாண்டியன் உண்மையை அறிந்தவுடன் உயிர் விட்டான். கண்ணகிக்கு கோயில் அமைக்கவில்லையா? பெண்களை தெய்வமாக்கியவர்கள் யார்? சங்ககால பெண்களுக்கு ஒரு பொற்காலமாக திகழ்ந்தது. சங்ககால பெண்கள் கல்வி அறிவு உள்ளவர்களாக திகழ்ந்தார்கள். அவர்களால் சிந்தித்து செயல்பட முடிந்தது. பல பெண்பாட்புலவர்கள் சங்ககாலத்தில் வாழ்ந்தார்கள். அவர்கள் பல கவிதைகள் யாத்தனர். சங்ககால பெண்கள் வீரத்துடன் வாழ்ந்தனர். தன் மகன் போரில் அம்புபட்டு இறந்து கிடப்பதை கண்டு இன்ற பொழுதிலும் பெரு மகிழ்வு கொண்டாள் அன்னை. எட்டு தொகை நூல்களில் ஒன்றாக விளங்கும் கலித்தொகையில் வரும் ஒரு பாடலின் சாரல். தலைவனும் தலைவியும் இல்லறம் நடத்துகிறார்கள். ஆண்டுகள் சில கடக்கின்றன. தலைவனின் மனதில் சபலம் ஏற்படுகிறது. ஒரு நாள் பரத்தியிடம் சென்று விடுகிறான். அந்த உறவு தொடர்கிறது. ஒரு நாள் இந்த விடயம் தலைவிக்கு தெரிய வருகிறது. அவள் கோபம் கொண்டாள். தலைவினை பார்த்து, உன்னை புகழ் பாடும் பாணன் பைத்தியம் பிடித்தவன். உன்னை நம்புகிற பெண்கள் பைத்தியம் பிடித்தவர்கள். நீ ஒரு பித்தன் என்று கூறுவதாக அந்த பாடல் அமைகிறது. தலைவினை தட்டி கேட்கிறாள். துணிவுடன் எதிர்த்து பேசுகிறாள். விழுவை பற்றி கவலைப்படவில்லை. பண்டை தமிழ் பெண்கள் சமத்துவ உரிமையுடன் விளங்கினார்கள். ஆண் ஆதிக்கத்துக்கு அன்றைய பெண்கள் இருந்ததில்லை. நன்றி, வணக்கம்.
நேர்களே, தொடர்ந்து திரு பூபாலசிங்கம் பிரதீபன் செவ்வானம் கவிதை தொகுப்பில் இருந்து புல்லாங்குழல் என்னும் தலைப்பில் கவிதை ஒன்றை தருகின்றார் செல்வி சண்விகா கௌரி சங்கர் அவர்கள்.
புல்லாங்குழல். உடல் முழுதும் துளை வாங்கி துளை மூடும் விரல் தாங்கி. உடல் முழுதும் துளை வாங்கி துளை மூடும் விரல் தாங்கி. உயிர் காற்றை உட்கொண்டு மனிதன் ஊட்டும் கழிவு காற்றை மறுக்காமல் உள்வாங்கி. உயிர் காற்றை உட்கொண்டு மனிதன் ஊட்டும் கழிவு காற்றை மறுக்காமல் உள்வாங்கி. உள்ளத்தாற் குரல் எழுப்பி உலகுக்கு இசை பரப்பும் மூங்கிலில் பிறந்த முதற் குழந்தை. உள்ளத்தாற் குரல் எழுப்பி உலகுக்கு இசை பரப்பும் மூங்கிலில் பிறந்த முதற் குழந்தை. நன்றி.
இலங்கை வானொலியின் தமிழ் பிரிவில் ஆரம்ப காலங்களில் முன்னணி அறிவிப்பாளராகவும் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் பெரும் பணியாற்றிய மூத்த ஊடகவியலாளர் கே எஸ் ராஜா என அழைக்கப்படும் திரு கனகரத்னம் ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களை பற்றியும் இலங்கை வானொலியின் தமிழ் சேவையை பற்றியும் தமிழ்நாட்டிலிருந்து சிறந்த தமிழ் பேச்சாளரும் பட்டிமன்ற நடுவரும் எழுத்தாளரும் நடிகரும் பேராசிரியருமான கலாநிதி திரு கூனா ஞானசம்பந்தம் அவர்களது பதவினை செவிமடுக்கலாம்.
இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் நஞ்சில்லா மூலப்பொருட்களால் தயாரிக்கப்பட்ட பதம் இனிப்புகள்.
இன்னைக்கு வானொலியில இருக்கக்கூடிய தனியார் வானொலி தொடங்கி பண்பலை வானொலிகள் வரைக்குமான அறிவிப்பாளர்களுக்கு ஒரு முன்னோடி பேச்சாளர் யார், அறிவிப்பாளர் யார் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கவங்களுக்கு அது தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியல, நான் யாராக இருப்பார் நான் கருதுறேன் அப்படின்னா, நீங்கள் கேட்டது நீங்கள் கேட்டவை, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை மீண்டும் நாளை கேட்கலாம். கே எஸ் ராஜா அப்படின்னு இலங்கை வானிலுள்ள ஒரு குரல். இந்த குரல் இலங்கையை ஈர்த்ததோ இல்லையோ, தமிழகத்தை அப்படி கட்டி போட்டது. உண்மையா இவருடைய குரல் பார்த்து கேட்ட பல பேர் இவருடைய முகத்தை கூட பார்த்துக்க மாட்டாங்க. அன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கிய வானொலி நம்முடைய இலங்கை வானொலி தான். இப்போது இருக்கிற அப்துல் ஹமீம் போன்றவர்களும் அதே போல அவரோடு பணியாற்றிய பலரும் தமிழ்நாட்டுக்கு வருகிற போதெல்லாம் நாங்கள்லாம் அப்போ கல்லூரிகளில் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்திருக்கோம். அப்போ சில்வர்சன் பாலசுப்ரமணியம்னு ஒருத்தர், ராஜேஸ்வரி சண்முகம்னு ஒரு அம்மா, கே எஸ் ராஜா, அப்துல் ஹமீது என்று அத்தனை பேரும் எங்களுடைய கனவு நாயகர்கள்னு சொல்லலாம். இவரை பற்றி பார்க்கிற போது யாழ்ப்பாணத்தில் காரை நகர் அதில் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். இவருடைய தந்தையார் வந்து மருத்துவர், இவருடைய சகோதரிகள்லாம் மருத்துவர்கள். புதுலையில் பிறந்து பிறகு அங்கே படிச்சுட்டு லண்டனில் போய் கொஞ்ச நாள் படிச்சுட்டு திரும்ப வானொலிக்கு வர்றார். வானொலிக்கு வந்தால் இலங்கை வானொலியுடைய பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் கடந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒலி அலை அது, தொலைக்காட்சி இல்லாத காலம். ஆனால் தமிழ் பாடல்கள், தமிழ் இசைப்பாடல்களும், தமிழ் பற்றிய திரைப்பட செய்திகளும் அதில் வந்த அளவிற்கு வேறு எதிலுமே வரவில்லை. நல்லா சொன்னால் ஒரு இலக்கிய வடிவம் இலங்கை வானொலி. அதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், அதை கட்டமைத்த பெருமக்கள் நம்முடைய சாத்தாங்குளம் அப்துல் சத்தார் அவர்கள் காற்றில் வந்த ஒளி அலைகளை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் கொஞ்ச நாள் அங்கே இலங்கையில் வானொலியில் வேலை பார்த்தவர். அவர் இப்போ கூட கிரிக்கெட் இதில் நேர்முக வர்ணனையாளராக தூய தமிழில் வர்ணனை செய்வார். அவர் வந்து ரொம்ப அழகாக இந்த செய்திகளில் சொல்கிறாரு, இதை கட்டமைத்தவர்கள் யார் என்று கேட்டால் தமிழ் படித்த பெருமக்கள். உதாரணமாக கலாநிதி கைலாசபதி அவர்கள், கா சிவத்தமி போன்றவர்கள், இவர்களெல்லாம் தமிழ் இலக்கிய உலகில் மிகப்பெரிய மேதைகள், மிகப்பெரிய முன்னோடிகள், இலக்கியங்களை படைத்து தந்தவர்கள், திறனாய்வாளர்கள். கா சிவத்தம்பி அவர்கள் செம்மொழி மாநாட்டு கூட அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி காலத்தில் வந்துட்டு போனார். கைலாசபதி அவர்கள், நான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் 83 படிச்சுட்டு இருக்க போது திடீர்னு அங்கிருந்த எங்களுடைய பேராசிரியர் கனகசபாபதி அவர்கள் வந்து எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்திரிச்சிருக்கணும், மௌன அஞ்சலி செலுத்தணும், கலாநிதி கைலாசபதி மறந்துட்டார் அப்படின்னார். அந்த கைலாசபதியும் அதே போல சிவத்தம்பி போன்றவர்களும் மற்றும் உள்ள அறிஞர்களும் சேர்ந்துதான் அந்த வானொலிக்கான நிகழ்ச்சிகளை தயாரிச்சு கொடுத்தாங்க. எடுத்துக்காட்டா இரவின் மடியில் இன்னைக்கு நம்ம போடுறோம் இல்லையா, மலரும் சருகும், இசையும் கதையும், பாட்டுக்கு பாட்டு, இதெல்லாம் இலங்கை வானொலி நமக்கு தந்த பெருமைங்க. இது அத்தனையும் நம்முடைய கே எஸ் ராஜா அவர்களுடைய குரலில் நீங்கள் கேட்கணும். இப்போ உதாரணமாக அவர்கிட்ட எப்படி குறும்பு இருக்குன்னு தெரியுங்களா, இப்போ வானொலி சில கட்டுப்பாடுகளோடு இயங்கும், ஆனால் அந்த கட்டுப்பாட்டிலேயே எல்லாரும் ஈர்க்கிற மாதிரியான ஒரு செயல்பாடு இவர்கிட்ட இருக்கும். இப்போ உதாரணமாக ராஜான்னு அந்த காலத்து ஒரு படம் வந்தது, சிவாஜி கணேசன் அவர்களும் ஜெயலலிதா அவர்கள் நடித்த படம் அது. அதில் ஓ ராஜான்னு ஒரு முதல்ல ஆரம்பிக்கும், ராஜா அப்படின்னு சிவாஜியினுடைய குரல் வரும், அப்புறம் தான் நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். இப்போ என்னன்னு கேட்டால், இவர் விடைபெற போகிறப்ப என்ன செய்வார்னா, மீண்டும் சந்திப்போம், சந்திக்கும் முறை விடைபெறுவது அப்படின்னு சொன்ன உடனே ராஜா அப்படின்னு அந்த குரலில் சிவாஜி சொல்கிற ஒரு வார்த்தை வந்துட்டு போகும். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாதிரியான ஒலிநாடாக்கள் அதே போல் என்ன பென்ட்ரைவ் போன்றவையெல்லாம் அப்பெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா ரெக்கார்டு வச்சு அந்த ரெக்கார்டுக்கு சாவி கொடுக்கணும். அது சில நேரங்களில் அதிகம் கொடுத்துட்டா வேகமாக ஓடிடும், கொடுக்காமட்டா சோகப்பாட்டாக மாறிடும். அப்படி நேரங்களில் அந்த ரெக்கார்டை தொழில்நுட்ப கலைஞர்கள் சரியாக கையாளலன்னு வச்சுங்களேன், அதுலேயும் ராஜா உள்ள புகுந்து பேசுவார். எப்படி தெரியுங்களா, என்ன கமல் அதற்குள் இவ்வளவு அவசரம், வேகமாக பாடுகிறீர்களே அப்படின்னு கமலுடைய பாட்டு வர்றப்ப அந்த பாட்டில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் வந்தால் கூட அதை மாற்றி காட்டுவார். இங்கே நான் கல்லூரியில் படிக்கிற போது காந்தி மியூசியத்தில் மதுரையில் ஒரு பெரிய விழா நடந்ததுங்க. அப்போ வீட்டுக்கு வீடு வானொலி பட்டியர்கள் காத்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு அன்போடு வணக்கம் அப்படின்னு குரல் கேட்ட உடனே ஆள் மேடைக்கு வரலங்க. குரல் கேட்ட உடனே உட்காந்துருந்த ஒரு 1000-2000 பேர் எழுந்திரிச்சு கைதட்டாங்க. முடித்த உடனே அந்த லைட் போட்ட உடனே உள்ளே வராருங்க, தொப்பி வச்சு ஒல்லியா ஒரு இளைஞர் வர்றாரு. அவ்வளவு பெரிய கைதட்ட அவ்வளோ பெரிய வரவேற்பு, ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி. நல்லா கவனிச்சுங்க, அவர் உருவத்தை யாரும் பார்த்ததில்லை. குரல், தமிழ், இசை, ஒலி இத்தனையும் ஒரு மனிதனுடைய பிம்பத்தை பெருசாக உருவாக்கி காட்டும் அப்படின்னு நினச்சா அது கே எஸ் ராஜா அவர்கள் தாங்க. அவருடைய முழு பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீ ஸ்ரீகந்தராஜா. அவருடைய முழு பேரு கனகரத்னம் ஸ்கந்தராஜா, இதுதான் அவருடைய முழு பேரு. அதை அவர் சுருக்கி கே எஸ் ராஜா அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. என்னுடைய வயதில் இருப்பவர்கள் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்ட்ட கேட்டு பாருங்க, இலங்கை வாழ்னுடைய பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா ஒலி சித்திரங்கள், அதே போல பேட்டிகள், அதே போல புது புது பெயர்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், மலர்ந்தும் மலராதவை அப்படின்னு போடுவாங்க. அப்படின்னு என்ன தெரியுமா, எழுதப்பட்டிருக்கும் பாட்டு இசையமைச்சிருப்பாங்க, படத்துல வந்திருக்காது, அது மலர்ந்தும் மலராதவை. உதாரணமா கிழக்கே போகும் ரயில் படத்துல மலர்களே நாதஸ்வரங்கள்னு ஒரு பாட்டு சிற்பி எழுதினார் கவிஞர் சிற்பி, அது படத்துல வரல, ஆனா அது அதை போட்டு காமிச்சு இது எழுதப்பட்டது வரல அப்படிம்பாரு. அதே மாதிரி மலரும் சருகும்னா தெரியுங்களா, சருகு இறந்து போனவர்கள் பியூ சின்னப்பா இவர் தியாகராஜ பாவர் மாதிரி இருப்பவர்களுடைய பாட்டு தனியாக இவ்வளவு விஷயங்கள் கொண்டதாக வானொலி இருந்ததுங்க. இன்றைக்கு இருக்கிற வானொலி அறிவிப்பாளர்கள் கட்டாயம் கேட்க வேண்டியது கே எஸ் ராஜாவுடைய குரல். அந்த குரலை நீங்கள் துடிப்போடு கேளுங்கள், இளமையோடும் புதுமையோடும் செய்திகளை சொல்லுங்கள், அதற்கு அவர் நிச்சயமான ஒரு முன்னோடி.
தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு பின் படித்ததில் சுவைத்ததை தருவதற்கு வந்திருக்கிறார் எங்கள் மூர்த்த கலைஞரும் சமூக சேவையாளரும் ஆகிய திரு மேவின் கான்சென்ட்ரேட் அவர்கள். வணக்கம் ஐயா.
படித்ததில் சுவைத்தது. சுவாமி தயானந்த சரஸ்வதியின் மனம் மலரட்டும் என்ற புத்தகத்தில் இருந்தே நம்மை சுற்றி நடப்பது என்ன என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரையை பார்ப்போம். கோபம் மாதிரியே துக்கமும் ஒரு விளைவுதான். இன்று நான் துக்கப்பட வேண்டும் என்று யாருமே விரும்புவதில்லை. அதே மாதிரித்தான் வெறுப்பும் பொறாமையும். மற்றவர்கள் நம் மீது வெறுப்பு காட்டினாலோ பொறாமைப்பட்டாலோ நமக்கு கொஞ்சமும் பிடிப்பதில்லை. இந்த வெறுப்பும் பொறாமையும் நம்மிடமிருந்து வெளிப்படுவதையும் நாம் விரும்புவதில்லை. இருந்தாலும் இவற்றை தவிர்க்க முடிவதில்லை. காரணம், இவையெல்லாம் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் போய்விட்ட விளைவுகள். துக்கப்படக்கூடாது என்று நினைக்கிறோம், இருந்தாலும் துக்கம் நம்மை விடுவதில்லை. துக்கமும் சோகமும் நாம் சிந்திப்பதாலேயே ஏற்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயம் ஒரே ஒரு எண்ணம் கூட நம்மை சோகத்தில் மாற்றிவிடலாம். திடீரென்று மின்சாரம் போய்விடுகிறது, இது குறித்து புகார் செய்யலாம். இந்த மாதிரியான நேரத்தில் மின்சாரம் போய்விட்டதே என்று விரக்தி அடையலாம். மின்துறை மீது கோபப்படலாம். அல்லது இதை பற்றி கவலைப்படாமல் பேசாமல் தியானம் செய்ய உட்கார்ந்து விடலாம். மின்சாரம் தடைப்பட்டவுடன் அந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு செயற்பாடு நமக்கு தேவைப்படுகிறது. எது இயலுமோ அதை நாம் செய்கிறோம். சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது இதுதான். எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பதுதான் சூழ்நிலையை ஏற்றுக்கொள்வது என்பதில்லை. செய்ய வேண்டியதை செய்வதுதான் ஏற்றுக்கொள்ளுதல். எந்த சம்பவமும் நம்மை சோகப்படுத்துவதில்லை. ஆனால் உண்மைகளை ஏற்க மறுத்துவிட்டு நாம் எதிர்கால விளைவுகளை பற்றி கற்பனையில் மூழ்கும் போதுதான் படிப்படியாக சோகம் நம்மை கவ்விக்கொள்கிறது. குறிப்பிட்ட ஒரு சம்பவம் நம் சிந்தனையை கிளறிவிட சோகம் ஏற்படுகிறது. ஏனென்றால் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஏற்கனவே சோகம் புதைந்திருக்கிறது. நிறைவேறாத விருப்பு வெறுப்புகள் ஏராளமாக இருப்பதால் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் சோகப்படுகிறார்கள். இந்த விருப்பு வெறுப்புகளை கடந்து வந்து விட்டதாக நினைப்போம். ஆனால் உண்மை அதுவல்ல. நிறைவேறாது என்று தெரிந்தவுடன் முயற்சியை கைவிட்டு விடுகிறோம், அவ்வளவுதான். எனவே அது நமக்குள்ளே புதைந்து போய் சோகத்துக்கும் துயரத்துக்கும் வித்திடுகிறது. துயரப்படுவதற்கு பெரிய சம்பவம் எதுவும் நிகழ வேண்டும் என்பதல்ல. கோபம், பொறாமை, வெறுப்பு, விரக்தி போன்றவை நம்மிடம் இயந்திரத்தனமாக ஏற்படுகின்றன. நமக்கு எது பிடிக்கவில்லையோ அது தானாகவே நடக்கிறது. நமக்கு பிடித்தமானவற்றையோ நாம் உணர்வு பூர்வமாக முயன்று பெற வேண்டியிருக்கிறது. ஆனால் நாம் இயந்திரத்தனமாக சிந்திப்பதால் சந்தோஷமான தருணங்கள் கூட நமது கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் ஏதோ இயந்திரத்தனமாக நடப்பது போன்ற பிரமை நமக்கு. உண்மை அதுவல்ல. மகிழ்ச்சியை உணர்வு பூர்வமாக அனுபவிக்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கும் போது தன்னை பற்றியும் சூழ்நிலை பற்றியும் உணர முடிகிறது. இசையை கேட்கும் போது சந்தோஷம் ஏற்படுகிறது. சூழ்நிலையை உணர்ந்து அதனுடன் ஐக்கியமாகி விடுகிறோம். இசையோடு ஒன்றி போய்விடும் போது நாம் வேறு இசை வேறு என்று பிரித்து பார்ப்பதில்லை, இரண்டரை கலந்து விடுகிறோம். செயற்பாட்டுக்கும் விளைவுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். துயரம் ஒரு விளைவு, கோபம், பொறாமை, வெறுப்பு, விரக்தி எல்லாமே விளைவுகளேதான். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாவிட்டால் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க முடியாது. விருப்பு, வெறுப்பு, கோபம், விரக்தி இவற்றின் பிடியில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க சூழ்நிலையை சமாளிக்கும் திறன் நமக்கு அவசியமாகிறது. கோபம் பெறுமானால் அது ஏன், எங்கிருந்து, எப்படி வருகிறது என்று வேர்வரை சென்று ஆராய வேண்டும். மதுவுக்கு அடிமையாகிவிட்ட உங்கள் நண்பரிடம் ஏன் தினமும் இப்படி குடிக்கிறீர்கள் என்று கேட்டு பாருங்கள். நானாவது குடிப்பதாவது, நான் ஒன்றும் மதுவுக்கு அடிமை கிடையாது, குடிப்பழக்கத்தை எப்போது வேண்டுமானாலும் என்னால் நிறுத்திவிட முடியும் என்றுதான் அவர் சொல்வார். இந்த பதில் அவரிடம் இருந்து வருகிறது என்பதை விட மதுவிடம் இருந்து வருகிறது என்பதே நிஜம். மதுப்பழக்கத்தில் இருந்து விடுபட விரும்புவர் முதலில் மதுவுக்குத்தான் அடிமை என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதே மாதிரித்தான் கோபம், துயரம், விரக்தி இவை எதுவுமே நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதையும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். உற்சாகம் இழக்க வேண்டாம் என்று சிலர் புத்திமதி சொல்வார்கள். மதபோதகர்கள் அடிக்கடி இப்படிப்பட்ட புத்திமதி கூறுபவர்களாக மாறிவிடுவது உண்டு. என்ன நடக்கிறது என்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. யாருமே விருப்பப்பட்டு உற்சாகம் இழப்பதில்லை. அது தானாகவே நிகழ்ந்து விடுகிறது. இதில் உங்கள் தெரிவு என்று எதுவும் கிடையாது. எனவே உற்சாகம் இழக்க வேண்டாம் என்று போகிற போக்கில் அறிவுரை கொடுப்பதில் அர்த்தமே இல்லை. கோபப்படாதீர்கள் என்று யாருக்காவது நீங்கள் புத்திமதி செய்தால் அவருக்கு கோபம் பன்மடங்கு அதிகமாகிவிடும். நீ யார் எனக்கு புத்திமதி கொடுப்பதற்கு என்று எகிரி குதிப்பார். எனவே கோபமாகட்டும் துயரமாகட்டும் இவை எதுவுமே எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவற்றை கட்டுப்படுத்த முடியுமென்றால் முதல் வேலையாக அவற்றை விரட்டிவிட்டுத்தான் மறுவேலை பார்ப்போம். எல்லாமே நமக்கு அளிக்கப்படுவது எனில் கொடுப்பவர் என்று ஒருவர் இருக்கிறாரா என்ற நியாயமான கேள்வி எழும். அப்படி ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் எப்படிப்பட்டவர் என்பது அடுத்த கேள்வி. விளைவுகளை கட்டுப்படுத்த இயலாமல் தவிக்கும் நேரத்தில் கொடுப்பவரின் உதவி கேட்டு அணுகலாம். காரணம், மற்ற எல்லோரும் நம் நிலையில்தான் இருக்கிறார்கள். நீங்கள் சோகமாக இருக்கிறீர்கள், அடுத்தவரும் சோகமாக இருக்கிறார். நீங்கள் இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் ஒருபோதும் மகிழ்ச்சிக்கு வழி ஏற்படாது. சமுத்திரத்தில் மூழ்கிக் கொண்டிருப்பவர் அவரை மாதிரியே மூழ்கிக் கொண்டிருக்கும் இன்னொருவரின் கைகளை பற்றினால் இருவருமே மூழ்கிப் போக வேண்டியதான். எனவே கொடுப்பவரின், அதாவது கடவுளின் உதவியை நாடுவதை தவிர வேறு வழி இல்லை. ஓ இறைவனே, நான் இயலாமையில் தத்தளிக்கிறேன், என் குணங்களில் சிலவற்றை மாற்றியமைக்க முடியாமல் இருப்பதை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தை எனக்கு கொடுங்கள். மாற்றக்கூடிய விஷயங்களை மாற்றியமைக்கும் துணிவையும் திறமையையும் எனக்கு அளியுங்கள். இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை உணர எனக்கு சக்தி கொடுங்கள். நம்மால் மாற்ற இயலாத விஷயங்களை நினைத்து கவலைப்படுகிறோம். எதை மாற்ற இயலும், எதை மாற்ற இயலாது என்பதை தெரிந்தால் நமது முயற்சிகளையும் சக்தியையும் அதற்காக செலவழிக்கலாம். நமது முயற்சிகளுக்கும் வழி புலப்படும். உண்மைகளை ஏற்க மறுப்பதே பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகிறது. இதுவரையில் நீங்கள் கேட்டது, படித்ததில் சுவைத்தது.
நன்றினியர்களே, இத்துடன் இன்றைய சங்கநாதன் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. சங்கநாதன் நிகழ்ச்சியை அலங்கரித்த அனைவருக்கும், இதை கேட்டு ரசித்த அன்பு நேயர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன் என்று வாழ்த்தி செல்வன் பிரதீபன் பூவால் சிங்கத்தோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.